நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நமது உயிர் நம் உடலுக்குள் நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அனைத்தையும் உணர்வால் நம்மை இயக்குகின்றது. உணவின் சத்து இரத்தத்தில் கலந்த பின் அது கருவாகின்றது, அணுவாகின்றது, உணர்வின் தன்மை உடலாகின்றது. ஆக நாம் எண்ணும் உணர்வுகளை ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்று நாம் எத்தகைய குணங்களை எண்ணுகின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலை மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவே நாம் இந்த மனிதனாக பிறந்த பின் அன்பும் பாசம் பரிவு கொண்டு இரக்கம் ஈகை என்று உணர்வினை பெற்றவர்கள் நாம். பிறத்துற கம்பப்படும் உணர்வினை நுகர்ந்தால் நம் மனம் தாழாது. இருந்தாலும் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுகளே நமக்குள் அது உருவருகின்றது. ஏனென்றால் நாம் பல கோடி சரீரங்களில் பெற்ற உணவின் தன்மை கொண்டு தீமைகளை அகற்றிடும் உணர்வு பெற்ற இவ்வுடல், நாம் இப்போது உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நமது உயிர் நஞ்சினை மலமாக மாற்றி நல்ல உணவினை உடலாக மாற்றுகின்றது. இதற்கு பேர்தான் காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர் ஞானிகள். சரகன பாபா குகா, தீமைகளை சரணமடை செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகைக்குள் நின்று கண்டா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயன். நம் உடலிலிருந்து வரக்கூடிய மனம் பிறருடைய துயர்களை அறியும் சக்தி வருகின்றது கார்த்திகேயன். அதை நாம் நுகர்ந்து அறியும் போது அந்த உணர்வின் உண்மையை உணர முடிகின்றது. உயிரின் வேலை நாம் நுகர்ந்தது எதுவோ ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலில் இணையும் கருவாக உருவாக்கி விடுகின்றது. மீண்டும் அந்த நினைவினை கூட்டப்படும் போது அணுவாக விளைகின்றது. அணுவின் மலம் எக்குணம் கொண்டோ அதன் இனத்தை அந்த அணுக்கள் பெருக்கத் தொடங்கி விடுகின்றது. அதன் மலம் உடலாக்கப்படும் போது நாம் வேதனை என்ற உணர்வினை நுகர்ந்தால் அந்த வேதனைப்படுத்தும் அணுவாக உருவாகின்றது. எப்பகுதியில் அந்த அணுக்களின் செயலாக்கம் உறைந்து விடுகின்றதோ அப்பகுதியில் அந்த வேதனை என்ற உணர்ச்சியை தோண்டி நல்ல உணர்வு கொண்ட அணுக்களை அடக்கச் செய்கின்றது. அப்போதுதான் நமக்குள் அப்பகுதியில் வேதனை என்ற உணர்வு வருகின்றது. உடலுக்குள் இருக்கும் உறுப்புகளில் நாம் நுகர்ந்த அணுக்கள் கருவானாலும் அந்த உறுப்புகளை கடந்துதான் இரத்த நாணங்கள் செல்லுகின்றது. ஆக குறித்த காலம் வரும்போது அதனின் செயலாக்கங்கள் எங்கேயோ அதை நின்றுவிட்டால் அந்த உணர்வின் தன்மையை கோழி முத்தையிடும் போது அது வெடித்துவிட்டால் என்ன செய்கின்றது? குஞ்சி வெளிப்படுகின்றது. வெளிப்பட்ட பின் உணர்வுக்காக தேடுகின்றது. இதே போல நாம் எண்ணும் உணர்வுகள் அனைத்தும் கருவாகின்றது. பின் அதனை நாம் நுகர நுகர உருவாகின்றது. அது குறித்த காலம் வரும்போது நாம் இரத்த நாணங்களில் சுழல்கின்றது. சுழந்த உணர்வுகளோ நம் உடலுக்குள் அணுத்தன்மை ஆகின்றது. அணுவாகிவிட்டால் மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும் தன்மை வருகின்றது. நாம் உயிர் ஈசன் என்றும் உணர்வின் தன்மை ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக இரத்தத்தில் கலந்த பின் அதன் நினைவை கூட்டும் போது அந்த அணுவின் தன்மை பெருகிவிட்டால் பிரம்மன் என்றும் எக்குணத்தை நேசிக்கின்றமோ அந்த உணர்வின் தன்மை அணுவானால் தன் இனத்தை உருவாக்கும் நிலை பெறுகின்றது. அணுவின் தன்மை உருவானால் அதன் உணர்வின் மலம் உடலாகின்றது, சிவமாகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய, நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் தன்மையை நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது என்ற நிலையை நம் ஞானிகள் தெளிவாக கூறுகின்றனர். ஆகவே இந்த உடலின் தன்மை நமக்குள் உருவரும் உணர்வுகள் காலையிலிருந்து இரவு வரையிலும் எத்தனையோ கோடி உணர்வுகளை நாம் நுகர்கின்றோம். நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அறிவாக இயங்க செய்கின்றது. ஆனால் இயங்கினாலும் நம் உடலுக்குள் அதன் உணர்வுகள் இயக்குணமோ இவை அனைத்தும் பெருக தொடங்கிவிடுகின்றது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று தன் காலையிலிருந்து இரவு வரையிலும் எந்த வகையான குணங்களை நுகர்கின்றோமோ இது சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது. இப்போது நாம் சான்றோர்கள் சொல்லுங்கள், சதா சிவனை வேண்டினால் அபாயம் ஒன்றுமில்லை என்றால், அபாயமான உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை அணுவாக்கிவிட்டால் அச்சுறுத்தும் உணர்வுகள் நமக்குள்ளாகி அந்த உணர்வினை சுவாசிக்கும் போது உயிருடன் வரும்போது உணவின் அச்சுறுத்தும் உணர்வுகளை நம் உடலை இயக்குகின்றது. ஆகவே அத்தகைய அணுக்கள் உருவாக்கிவிட்டால் நற்செயல்களை செயல்படுத்த முடியாது, தடைபடுகின்றது. இது நாளடைவில் விளைந்துவிட்டால் நடுக்க வாதம் என்ற உணர்வுகள் வந்துவிடுகின்றன. நாம் செயலும் குந்தி விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, இருப்பினும் நுகர்ந்த உணர்வுகளை மாற்றி அமைக்கின்றது. இப்படி நமது வாழ்க்கையில் எந்தெந்த குணங்களை அதிகமாக நேசிக்கின்றோமோ இதுதான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எந்த குணத்தின் தன்னை அதிகமாக நேசித்து தன் உடலுக்குள் உருவருகின்றதோ அதன் கணக்கு எதுவோ அதன் உணர்வு கொண்டு இந்த வாழ்க்கையும், இந்த வாழ்க்கையில் பெருத்துக்கொண்ட உணர்வின் இயக்கம் அதனுள் உள்ளடங்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் எத்தகைய விஷத்தின் தன்மையை நாம் நுகர்ந்தோமோ அந்த விஷத்தின் உணர்வுண்டு உடலை விட்டு சென்ற பின் நாம் அடுத்த உடலை உருவாக்கி விடுகின்ற. ஆனாலும் மனிதன் நாம் வாழும் போது பண்புடன் அறிவுடன் பரிவுடன் நாம் கேட்டறிந்த நண்பன் நமது உணர்வினை வேதனைப்படுவதன் பரிவுடன் கேட்டால் அங்கேயும் ஊம் நமச்சிவாய், உடலின் உணர்வுகள் வளர்கின்றது. ஆனால் அதனின் வலுகள் பெறுகின்றது. நண்பன் உதவி என்ற நிலையில் சொன்னாலும் அவன் மேல் பற்று வருகின்றது. ஆனால் நண்பனின் உடலில் இந்த உணர்வு வளைந்த பின் இந்த உடலை விட்டு வெளிவந்த இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வந்த பின் நண்பன் உடலில் அவன் வலு அதிகமாக 100 பேர் சந்திக்கிறார் என்றால் இவர் 200 மடங்கு அவர் உடலை வளைத்திருந்தால் அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் சென்று அதன் உணர்வு கொண்டு அங்கே உணர்வை விளைவித்து நண்பன் நிலையும் கெடுக்கின்றது. இதே போலதான் ஆலயங்களில் நாம் மந்திரங்களை கேட்கும் போது, ஏனென்றால் ஆலயத்திற்கு சக்தி ஊட்டுகின்றார் கல்லுக்கு சிலைக்கு சக்தி ஊட்டுகிறார் என்றும், யாக வேலுகளை நடத்தி பல புஷ்பங்களையும் மற்ற நிலைகளையும் இட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் உற்று நோக்கும் போது அதில் மந்திர ஒளிகள் ஒழிப்பார், இசையை வாசிப்பார், சொல்லினை சொல்வார், இந்த தெய்வம் நன்மை செய்யும் என்று சொல்வார். இந்த உணர்வின் தன்மை நாம் கேட்டறியும் போது ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் என்று அங்கே உருவாகின்றது. நாம் இந்த ஆலயத்தில் இந்த தெய்வம் வீட்டிருக்கின்றால் இது நமக்கு நன்மை செய்யும் என்று உணர்வை ஊற்றிதான் யாகசாலைகளை நடத்துகின்றன. இதன் உணர்வை நாம் நுகரப்படும் போது நமது வாழ்க்கை துன்பங்களோ துயரங்களோ இதன் வழி நாம் கேட்டுணர்ந்த உணர்வுகள் இந்த உணர்ச்சிகளை ஊற்றும் போது இந்த தெய்வத்திற்கு ஆராதனையும் அபிஷேகமும் செய்தால் அதனை நீ 1000 மடங்கு செய்தால் 100 அறந்து 1000 சொல்களை சொல்வார். அதே மாதிரி 108 அர்ஜுனையும் செய்வார். இதை காசு கொடுத்து அர்ஜுனை செய்தால் அவர் பார்த்துக் கொள்வார். ஆக இந்த உணர்வின் சொன்னால் அவள் உனக்கு தனித்து செய்வார் என்று சொல்லுகின்றனர். ஆனாலும் நமது ஆசை நாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம், பிறர்களும் துயரத்தை ஏங்கி பெறுகின்றோம், இந்த உணர்வினை ஊம் நமச்சிவாய் என்று அது வளர்த்து விடுகின்றது. ஆனாலும் நாம் இதனை அணுக்கள் வளரப்படும் போது நஞ்சின் தன்னை வெற்ற பெண் ஒரு பாதாமிக்குள் நஞ்சினை ஒரு பாலுக்குள் போட்டிருந்தால் ஒரு குழி விஷம் பட்டால் பாதாமிக்கும் செயல் இல்லை, பாலுக்கும் செயல் இல்லை. ஆக இதுக்குள் அடைப்பட்டு விடுகின்றது. பல நன்மைகள் செய்கிறேனும் பலரை உற்று பார்த்து அவர்களுடைய துயர்களை கேட்டறியும் போது ஓம் நமச்சிவாய் என்று வருகின்றது. நாம் அவர்களுக்கு பண்புடன் பரிவுடன் உதவி செய்கின்றோம். ஆனால் அவரின் துயரை உணர்வில் நாம் நுகரப்படும் போது நமக்குள் அது வளர்ந்து விடுகின்றது. நீங்க அன்புடன் பரிவுடன் சொல்லும் தன்மை கடலுக்குள் பெருங்காயம் கலந்து போல அந்த நோய்வாய்ப்பட்டவனுக்கு அமைந்து விடுகின்றது. அதை கேட்கும் நிலைவு அது இல்லை. ஆகவே அங்கே உணர்வின் தன்மை அதுதான் விளை. ஆகவே அதை மாற்றும் தன்மையும் இல்லை. பரிவுடன் அன்புடன் கேட்டாலும் ஆக பாசத்துடன் கேட்டாலும் இந்த உணர்வு கடலில் பெருங்காயத்தை கலைக்கினால் அந்த நிமிடம் வாசனை வருற்று அது மறைந்துவிடும். இதை போன்ற உணர்வுகளை அங்கே அமைந்துவிடும். ஆகவே நண்பன் நன்மை செய்தாலும் அவன் நுகரும் தன்மை அங்கே இல்லை, நுகர்ந்தாலும் அதற்கு வலு இல்லை. ஆக வேதனைப்படுவோனை நாம் காக்க முடியவில்லை. ஆக நாம் அந்த வேதனைப்படும் உணர்வை காக்கப்பட வேண்டும் என்றால் இப்படி ஆலயங்கள் தோறும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அபிஷேகத்தையும் ஆராதனை செய்தால் அவர் பார்த்துக் கொள்கிறார் என்ற உணர்வை தான் ஊட்டுகின்றன. ஆக நாம் காலத்தால் இந்த யாக வேலுகளை நடத்தப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உருவாகி வருகிறது. இதற்கு பேர் வசியம். நேற்று வரையிலும் கல்லாக இருந்தது, நிலைநாட்டி மந்திரங்களின் யாகங்களை சொன்னதும் அங்கே தேடி சென்றால் என்னை காப்பான் என்ற நிலைகள் வருகின்றது. ஞானிகள் செய்த முறையோ அங்கு அதன் வழி நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றுதான் பொருள். ஆக அது உருவமாக்கி காவியத்தை படைத்து இந்த குணத்தை நாம் எண்ணி நீங்கி அந்த உணர்வினை நாம் செயல்பட்டால் நமக்குள் நன்மை செய்யும் உணர்வை விளையும் என்று அங்கே காட்டப்படுகின்றது. ஆகவே இதன் உணர்வினை நாம் எடுத்துக்கொண்டால் இன்று ஒரு மருந்து இருக்கிறது என்றால் விஷத்தை அதனுடன் கலந்தாலும் அந்த உணர்ச்சி ஊற்றி உடலுக்கு ஊடுருவி ஆக நம்ம விஷ அணுக்கள் நம்மை வலுப்படுத்த இறங்கினாலும் நல்ல உணர்வின் தன்மை வேகப்படுத்தி இந்த உணர்வினை அதிகமாக்கி அது இரத்த நாணங்களை கலந்து அது உணவாக இருக்கும் விஷத்தன்மையை தடுத்து அந்த அணுவினை மடியை செய்கின்ற இந்த விஷம் இல்லை என்றால் அதை செயலாக்காது. இவர்கள் இந்த மந்திரம் என்று சொல்லி இந்த உணர்வின் தன்மை தனக்கு கவர்ந்து கொண்டால் கவர்ந்து கொண்ட உணர்வுகளே இங்கே இயக்கப்படுகின்றன. ஆக எந்த மனிதன் வகந்தானோ அதன் ஆசை நிலைகள் வளர்ந்து அபிஷேகித்தால் அவன் உதவி செய்வான் என்றும் பண்புடன் பதிவுடன் பிறருடைய துயரங்களை கேட்டறிந்து அவர்கள் உதவி செய்தாலும் அவருடைய பலன் அவருடைய வேதனை நுகர்ந்த அறிவு உருவாக்கிவிடுகின்ற இதை நீக்க வேண்டும் அல்லவா? அதை நீக்குவதற்கு தான் அங்கு காரணங்களை காட்டுகின்றனர். அப்போது அங்கே நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்ற முறையும் வகுத்துள்ளார். ஆக இந்த உண்மையினை உணர்ந்தவன் அகசியன், ஆக உணவின் அறிவை அறிந்தவன் அகசியன், ஆக அந்த செயல் ஆக்கத்தை அறிந்தவன் அகசியன். தாய் கருவிலேயே நஞ்சினை என்றும் உணர்வை பெற்றான். அவன் உணர்வின் தனகொண்டு அவனுள் இருக்கும் ஒளிப்படும் மனத்தை கண்ட பின் யானையோ கொசுவோ மிருகமோ புலியோ அவனிடம் வருவதில்லை. அவனின்று வெளிப்படும் உணர்வை நுகர்ந்தான் அதன் விஷத்தின் தன்மை உடங்கி சாதுவாகின்றது. ஆகவே தாவர இனத்தை நுகர்ந்தான் அந்த விஷத்தின் தன்மை ஒடுங்கி இவனுக்குள் அரும்பெரும் சக்தியாக மாறுகின்றது. ஒருவரும் உணர்வின் வலுவை கூட்டுகின்றது. இப்போது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அந்த பாலே அருந்தவர்கள் மடிகின்றனர். ஆனால் ஒரு குடம் பாலில் ஆயிரம் குடம் பாலை விட்டால் இந்த விஷத்தின் தன்மை உடங்கி பாலுக்கு வீரிய சக்தி உண்டாக்குகின்றது. ஆகவே இது சிரித்தால் அதன் உணர்வை வைத்து அந்த பாலில் உள்ள சத்தினை நல்ல அணுக்களாக வீரிய அணுக்களாக மாற்றும் சக்தி வருகின்றது. இது இயற்கையின் உண்மைகள். இதே போன்றுதான் நம் உயிரின் துடிப்புகள் வரும் விஷத்தின் தாக்குதலால் தான் துடிக்கும் நிலையே வருகின்றது. அந்த துடிக்கும் நிலைகள் வரும்போதுதான் வெப்பமாகின்றது. வெப்பத்தின் தன்மை வரும்போதுதான் ஈர்க்கும் தன்மை வருகின்றது. இவ்வாறு நம் உயிரின் தன்மை இவ்வழியில் மூன்று நிலையை கொண்டு இயங்குகின்றது. ஆக வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் ஆக இதை நுகர்ந்ததை உருவாக்குவதை ஈசன் என்று உயிருக்கு பேர் காரணத்தில் இருக்கின்றார். நாம் நுகரும் உணர்வு காந்தம் எடுத்து இதனுடன் உராயப்படும் உணர்வின் எந்த உணர்வு ஒளியை எழுப்புகின்றது அந்த உணர்வின் தன்மை நம் உடல் முழுதும் சுழலுகின்றது. ஆகவே ஒளி எழுப்பும் போது இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சுழல்வதால் இந்த உயிரின் தன்மையை விஷ்ணு என்றும் அவனை சந்து சக்கரதாரி என்றும் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது ஒளிகளை எழுப்புகின்றது உடல் முழுதும் சுழலுகின்றது சக்கரம். ஆக சுழற்சி என்ற நிலைகளை சாதாரண மக்களும் அறிவதற்கு இதை செய்கின்றன. நாம் எதனை உணர்வை நாம் நுகர்வது எதனை உடலிலே சுழலச் செய்வது எத்தகைய நிலைகள் நாம் எடுப்பது என்ற நிலையை தெளிவாக்கி காவியங்கள் தெளிவாக்குகின்றன. ஆனால் நாம் இப்போது நாம் ஆலயங்களில் அவர்கள் புஷ்பமும் மற்ற நிலைகளும் சோமபானம் என்ற நிலைகளில் ஒருவர் இப்போது அக்காலங்களில் சோமபானம் என்ற உணவினை ஊற்றி அதன்படியே பல நிலைகளை உருவாக்கி பல உணர்வுகளை உருவாக்கினார்கள் அக்காலங்கள். ஆனால் இக்காலங்களில் நாம் ஆலயங்களில் செல்லப்படும் போது இந்த விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்று சொன்னால் விநாயகனுக்கு ஒரு சிலாம் அங்கிருந்து வந்த பின் உணவு ஒரு சிலாம் இதை அர்ஜனை செலுத்தி கை கூட்டுவது. ஆக ஆலயங்களுக்கு தொழிலுக்கு செல்லும் போது எடுத்து அது ஒரு சிலாம் போட்டு நான் போயிட்டு வருகிறேன். இப்படித்தான் நமது பண்புகள் இருக்கின்றதே தவிர ஞானிகள் காட்டிய அறநெறியை நமக்கு உருவரும் நிலையோ உருவாக்கும் நிலையும் இல்லை. ஆசியின் உணர்வுகளோ சிறிதளவு எண்ணி நீ என்னை காப்பாய் உன்னை வணங்கி வைத்து செல்லுகின்றேன் இந்த உணர்வுதான் வருகின்றதே தவிர உணர்வின் தன்மை நாம் எதை நுகர்கின்றோமோ அவை ஊம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றுகின்றது. இதனை நாம் அறிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக விநாயகன் என்றால் எதற்காக விநாயகன் என்று வைத்தார் என்பதனை அது தெரிந்து கொள்ள வேண்டும். விநாயகருக்கு ஆதி மூலன் என்று காரணத்தை வைக்கின்றார். ஏன் ஆதி மூலன் என்று காரணப்பேரை வைக்கின்றார்கள். ஆக நம் உயிர் நம் பூமிக்குள் வரும்போது உடல் வரும் உணவின் உயிராக வந்தது என்றும் உடல் வரும் உடல் பெறுவதற்கு மூலமாக இருந்தது உயிர் என்றும் அந்த உயிருக்கு பேர் ஆதி மூலம் என்று காரணப்பேரை வைக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆதி மூலம் என்ற இந்த உயிர் ஓர் செடியின் பால் விழுந்து அதை வெளிப்படும் செடியின் சத்தை சூரியன் கவர்ந்தால் அந்த உணர்வை நுகர்ந்து ஓம் என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாக மாற்றுகின்றது. அவ்வழியில் உயிரின் இயக்கம் விஷ்ணு என்றும் அது உருவின் தன்னை உருவாக்குவது ஈசன் என்றும் உடலின் தன்னை அடையப்படும்போது சிவம் என்றும் ஆக நுகர்ந்த உணர்வு வினை என்றும் விநாயகா. அப்ப எந்த மனத்தை அது நுகர்கின்றதோ ஊசிக வாகனா சுவாசித்த உணர்வு வாகனமாக அமைந்து எதனின் உணர்வை நுகர்ந்ததோ அந்த உணர்வை பெற அதை உணவாக பெற அதன் மனத்தால் நுகர்ந்து அந்த உணர்வின் இயக்கமாக நகர்ந்து சென்று அது உணவாக எடுக்கின்றது. ஆகவே இதான் இதை ஆதி மூலம் என்ற உயிர் நுகர்ந்த உணர்வை அது உயிராக இருந்தது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. அதன் உணர்வின் தன்மை அது உருவாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை இதனை சேர்த்து கொண்ட உணர்வு கொண்டு ஒரு விஷச்செறியும் உணர்வை நுகர்ந்தான் விஷயம் அணுக்களாக உருவாகின்றது. சாந்தம் கொண்ட உணர்வின் அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆக உடல் மடிகின்றது. ஆக மடிந்த உடல்கள் இந்த உயிரின் தன்மை சென்றத்தின் இந்த உணர்வின் மனமாக எடுத்து வெளி செல்லுகின்றது. ஆனாலும் எதன் விஷச்செடி அதில் நுகர்ந்ததோ அந்த உணர்வின் மனம் முன்னணியிலிருந்து இந்த உயிரணும் வெளி செல்லுகின்றது. ஆனால் இந்த உடல் பற்ற இந்த அணுக்கள் இந்த உடலில் இந்த அணுக்களை உருவாக்கி இவையை மீண்டும் ஒரு அணுத்தன்மை அடைந்து இந்த உடலையும் உணவாக உட்கொள்கின்றது. அதில் பல அணுக்கள் உருவாகின்றன. ஆகவே அதன் உணரின் மனம் ஜீவனு பெறும் உயிருடன் ஒன்றி வெளி சென்றதன் அதன் உணரின் தன்மை நுகர்ந்து எதன் வலிமைப்பட்டதோ விஷச்செறியை நுகர்ந்து விஷப்புழுவாக மாறும் தன்மை வருகின்றது. ஆனாலும் இந்த உடல் பெற்ற உணர்வில் விளைந்த அந்த அணுவின் தன்மை உயிர் வெளி சென்றதன் இதற்குள் துடிப்பின் உணர்வு நின்று இதன் உணவின் சூரிய வெப்பத்தின் கண்டத்தின் துடிப்பு நிலை உருவாகி அந்த உடலையே உணவாக உட்கொள்ளும் உணர்வு வழிந்து அந்த உணவு மடிந்தத்தின் இதுவும் மடிகின்றது. வெளிவந்த பின் இதன் உணர்வு கொண்டு உடலில் தாவி மற்ற உடல்களில் சேர்ந்து அதை உணவாக உட்கொள்ளும் கொசுக்களாகவோ பூச்சிகளாகவோ கிருமிகளாகவோ உருகற்று மேல்பாகம் பட்டு அதனை அரித்து அரிப்பின் தன்மை உண்டாக்கி அதன் உணர்வு கொண்டு அதன் உணவை உட்கொண்டு அதன் மலத்தை விடும்போது சந்த தசைகள் கரைகின்றது. ஆக இதன்படி உள் செல்லுகின்றது. அதே சமயம் இதை போன்ற உணர்வுகள் அதே உணர்வுகள் மனிதனுக்கு நுகர்ந்தால் உள் சென்று இந்த எதன் நுகர்கின்றதோ அதற்குள் கடுமையான நோயாகவும் உருவாகின்றது. ஆக இதை போன்றுதான் ஒரு உயிர் உண்டானத்தில் அந்த உயிரின் தன்மை வான்வீதியிலே தோன்றுகின்றது. ஆனாலும் தான் நுகரும் உணர்வு ஜீவனுவாக மாறினால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு இதை உடலாக்கினாலும் உயிர் வெளி சென்ற பின் இது மடிந்த பின் இறைவி உணவாக உட்கொள்ளும் அணுக்களானாலும் இது வெளிவந்த பின் இறை போல பல தாவரங்களை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு இது ஒரு உயிரணுவாக மாறும் தரம் வருகின்றது. இப்படி பல உணர்வின் தன்மைகள் உயிரணு தோங்கிய பின் இதிலிருந்து ஜீவணுவாக மாறி பல உணர்வுகள் பல நிலைகளாகி உயிரணுவாக மாறுகின்றது. உதாரணமாக நாம் மனிதனாக வாழும் நாம் நம் மலத்திலிருந்து வரக்கூடிய மனமும் உடலிருந்து வரக்கூடிய மனமும் நாம் சொல்லால் வரக்கூடிய மூன்றும் இது சூரியன் காந்த சக்தி கவரப்படும்போது இந்த உணர்வின் இயக்கத்தால் ஆக நாம் கடிவின் தன்மை வரப்படும்போது அந்த இணைய அதன் உணர்வு கருவாகி கொசுவாக உருவாகின்றது என்று நாம் இந்த கக்கூசுகளில் சொல்வார்கள். அது உணர்வு வெளிப்படாதபடி அதை அடைத்து வையுங்கள். இந்த உணர்வும் வெளிப்படுவதும் நம் உடலின் தன்மை வரும்போது இத்தகைய நிலைகள் கொசுக்கள் அதிகமாக உருவாக்கின்றன. இதே போல வேதனை என்ற உணர்வை எடுத்து உணர்வின் தன்மை நாம் பட்ட பின் நாம் உணவாக உட்கொண்ட உணவின் மனங்கள் வெளிப்படுகின்றது. அந்த மனங்கள் வெளிப்படும் போது நாம் வேதனை என்ற உணர்வு அதிகரிக்கப்படும் போது இந்த உடலிருந்து நாம் தாவர இனங்களை புசித்த அந்த தாவர இனங்கள் மனத்துடன் ரெண்டரை கலந்த பின் வீட்டிலே பூச்சிகள் உருவாகின்றது, பல்லி உருவாகின்றது, தேளிகளும் உருவாகின்றது. மனிதன் உட்கொண்ட உணவின் உணர்ச்சி தூண்டும் உணவின் தன்மையை. ஆக நாம் உணவாக உட்கொண்ட மனத்துக்குள் இது கலந்தப்பின் அதன் கருவாகி உணவின் தன்மை அது உருவாகின்றது. இது இயற்கையின் ஈடுகள் இவ்வாறு நாம் உருவருகின்றது. ஆனால் இதனை நாம் அறிந்து கொண்ட நாம் இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உண்மையின் உணவினை இப்போது உங்களுக்கு பதிவாக்குவதன் நிலைகள். ஒவ்வொரு சந்தர்ப்பம் நாம் நமக்குள் நம் உயிரின் இயக்கங்களை அறிந்து கொள்ளுகின்றோம். இது உணர்வின் நினைவாகும் போது தீமையிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட வேண்டும் என்ற நினைவுண்டு தீமையை உங்களுக்குள் அடக்கி பேரருள் என்ற உணர்வை உருவாக்குதல் வேண்டும். அதற்கே நினைவுள்ளும் உணர்வுக்கு பதிவாகின்றது. பள்ளியில் பாடநிலையை பதிவாக்குகின்றோம். இன்னென்ன நிலைகள் கற்றுணர்ந்த ஒரு விஞ்ஞானி இந்தந்த அளவில் இதை இணையும் சக்தியை கண்டக்கும் உணர்வின் பதிவானத்தின் நினைவு கொண்டால் அதன்படி அவர்கள் செயல்படும் போது அந்த விஞ்ஞானத்தின் அறிவு கொண்டு இயக்கத்தின் உண்மையை உணர்கின்றனர். விஞ்ஞானி கண்ட உணர்வினை இந்த அழுத்தத்தை விஞ்ஞானி இன்ஜினியருடன் கூறும் போது அவர்கள் கேட்டறிந்த பின் இதனுடைய அழுத்த வேகங்கள் இவ்வாறு உண்டு, இதனுடைய இயக்க அழுத்தம் இவ்வாறு உண்டு, இதற்கு இந்த உறுப்புகளில் இந்த சாதனங்களில் எந்தெந்த பாகங்களில் உங்களுக்கு இதை உருவாக்கினார் அதன் வலுவரும் என்று விஞ்ஞானி கூறும் போது, ஆக இதை டெக்னிக்கல் ஒரு இன்ஜினியர் அதன் உணர்வுக்கொப்ப உலக கலவைகளை கொடுத்து அவருடைய அழுத்தத்தை தக்கவாறு இந்த நிலை செய்தார். ஜூதேவரை தடுக்கலாம், ஆக அதன் உணர்வு தேவையில்லாத தடுக்கலாம் என்று இவர்கள் கொடுக்கும் போது இவர் மனநல கணக்கை அவரை உருவாக்குகின்றார். இதை நாம் படித்த உணர்வு பரிவானத்தில் நினைகொண்டு அது செயல்படும் சக்தி வருகின்றது. இதை போலதான் உங்களில் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பதிவாக்கி இந்த நினைவு உங்களை பாதிக்கும் போது இது நம்மை எவ்வாறு பாதிக்கிறவன் தன்னை அறிதல் வருகின்றது. உணர்வின் நினைகொண்டு நமக்குள் வரும் தீமைகளை அகற்ற அருள் என்ற பேரொழி பெற்ற அருள் மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் நுகர்ந்து அதனை அடக்கி உங்களுக்குள் பேரொழி என்ற நிலை உருவாக்கும் மனிதன் என்ற நிலையை முழுமையாக்கவும் முடியும். நமது உடல் எவ்வாறு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து கொள்ள அந்த நஞ்சினை மாற்றி வைத்து நல்ல உடலாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை கொண்டு பலவற்றையும் அறிந்திடும் சக்தி வருகின்றது. அதுதான் கார்த்திகேயன். தீமை என்று உணவு வந்த பின் நம் உடலிருந்து மனங்கள் வருவதை சீனாதிபதி பாதுகாக்கும் தன்மை பெற்றது. இப்போ நாம் நகரும் உணர்களை அனைத்தையும் நம் உயிர் ஓய்ந்து அது உணர்வின் தன்மை அறிவாக்கும் போது பிரம்மமாக்கி விடுகின்றது. ஆக ஆறாவது அறிவின் கொண்டு தீமையை நீக்கிடும் அரு உணர்வின் நுகர்ந்து அதன் உணர்வை நாம் நுகரப்படும் அதை உருவாக்கி தீமையை அகற்றிடும் உணர்வின் தன்மை நம்மால் உருவாக்க முடியும். ஆக உயிரினங்கள் தான் உயிர் தோன்றிய பின் தன்னை காற்றிலும் இன்று மான் புலியை பார்த்து அதனை வலிமை கண்டு அதனிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது. புலியின் உணர்வு வேக உணர்வை நுகர்கின்றது. நுகர்ந்த உணர்வு ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. அதன் உணர்வின் தன்னை வலுவானத்தில் எதனை நுகர்ந்ததோ மான் அதனை செயலை இழக்கின்றது. புலியின் உணர்வு வலுவருகின்றது. உடலை விட்டு சென்ற பின் மானின் உணர்வு அதன் உடலுக்கு சென்று புலியின் குட்டியாக மாறுகின்றது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களை கடந்து 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 இந்த ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை உருவாக்குகின்றது. ஆனாலும் மானின் உயிரும் விஷ்ணுவே, அதன் உணர்வின் ஈர்ப்பு காந்தம் லட்சுமி, அதன் நுகர்வதை உருவாக்குவது ஈசன். உணர்வின் தன்மை நுகர்வது அந்த உடலுக்குள் ஆகும்போது கருவாகிறது. அதற்கு இந்திரீகம் இந்திரன் என்ற நிலையை காரணப்பெற வைக்கின்றன. ஆனால் அதே உணர்வின் தன்மை அந்த எந்த குணத்தின் தன்மை பெற்றதோ அது அணுவாகப்படும் போது பிரம்மம். ஆக ஒரு அணுவின் தன்மை உருவாக்கிவிட்டால் தன் இனத்தின் தன்மை பெருக்குகின்றது. ஆக தன் இனத்தின் பெருக்கப்படும் போது அந்த அணுவின் மலங்கள் உடலாகும் போது சிவம். ஆகவே தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப இன்று மானாக ரூபம் இருப்பதை புரியின் உணர்வுகள் மானின் உடலுக்குள் பெருக்க அந்த உணர்வின் பொறிகளாக இயக்கும் நிலை கொண்டு அந்த உடலுக்குள் தேங்கும் நிலை இல்லை. ஆக இந்த உடலை வைத்து வெளிவந்த பின் இந்த உயிர் இந்த உடல் என்ற நிலைகள் மடிகின்றது. மடிந்தாலும் தலை காம்பு தாவர இனங்களை உணவாக உட்கொண்டது. இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் இந்த உயிர் இந்த புலியின் வலுகொண்டு புலியின் உடலுக்கு சென்று அது புலியாக அதன் உணர்வை கவர்ந்து புலியாக மாறுகின்றது. ஆனாலும் மான் மடிந்தால் இந்த உடலின் தன்மையால் இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்த பின் இது பரமாத்மாவாக மாறுகின்றது. பரம் என்பது நமது பூமி, இது பரமாத்மாவாக மாறுகின்றது. பின் தாவர இனங்களில் வரும் சத்தினை சூரியன் காந்தப்பலன் அறிவு கவர்ந்து கொள்ளுகின்றது. அதுவும் பரமாத்மாவாக மாறுகின்றது. ஆகவே இந்த உடலை விட்டு சென்ற இந்த உணர்வு புலியின் உணர்வை நுகர்ந்திருந்தால் அந்த உணர்வின் வலிமை கொண்டு பரமாத்மாவா வெளிவரப்படும் போது ஆக புலியின் உணர்வு அதுக்குள் இருந்த பின் தனது ஆன்மாவாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை புலியாக மாற்றிவிடுகின்றது. ஆகவே பரமாத்மாவுக்குள் வந்துதான் ஜீவாத்மாவாக மாறுகின்றது. ஆகவே தன் ஜீவாத்மாவாக மாறும்போது நாம் நுகர்ந்த உணர்வு பூரம் பரமாத்மாவிலிருந்து நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது. நம்ம ஆன்மாவை நுகர்த்தப்படும் போது ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது. பின் அதன் உணர்வு வெளியெடுக்கும் போது ஜீவ ஆன்மாவாக அது மாறுகின்றது. அதன் வளர்ச்சி ஆன பின் இந்த உடலில் எதன் வளர்ச்சியோ முதிவடைந்த பின் அது கூட்டமைப்பாக அமைத்து இந்த உடலை விட்டு சென்ற பின் உயிராத்மாவா மாறுகின்றது. இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா வந்த பின் பரமாத்மாவில் கலக்கின்றது. பரமாத்மா கலந்த பின் அதன் ஒத்த உணர்வுகள் எதுவோ அதன் ஈர்ப்புக்குள் சென்று அது உணர்வுக்கொப்ப உடல் மாற்றுகின்றது. இப்படித்தான் இயற்கையின் இயற்கை வளர்ந்து கொண்டுள்ளது. ஆகவே இதை மனிதன் ஆறாவது அறிவால் அறிந்து உணர்ந்த நிலைகள் இவை. ஆகவே அதன் வழிகொண்டு நாம் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது. நாம் மூசிகா வாகனம் சுவாசித்தது புலியின் உணர்வை கடுமையாக சுவாசித்தது. ஆனால் புலியின் உணர்வு மானின் உடலுக்குள் அந்த விஷத்தன்மை வங்கிட்டு விட்டது. அதனால்தான் எலி போடுகின்றார் விநாயகருக்கு முன். எலி வங்கிட்டது குடிகொள்ளுகின்றது. புலியின் உணர்வை மானின் உணர்வுக்குள் பறிந்துவிட்டால் அதன் செயலை இழந்து தனக்கு குடியிருக்கும் வலுவை பெறுகின்றது. இந்த மான் இறந்தால் எதனின் உணர்வு பெற்றதோ அதன் உடலுக்குள் சென்று அது குடிகொண்டு அதன் உணர்வின் தன்னை வளர்ச்சி அடைகின்றது. அதனால்தான் விநாயகருக்கு முன் இந்த எலியை போட்டு காட்டுகின்றார். எலி வந்துட்டு எப்படி தன் குறிப்பு இருப்பிடமாக மாற்றிக் கொள்கின்றது. இதே போல புலியின் உணர்வு மானின் சார்ந்த உணர்வுக்குள் குடிகொண்டு விடுகின்றது. இந்த மான் இறந்த பின் இந்த உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வின் வலுவாக வளர்கின்றது என்பதனைதான் மூசிய வாகனம். புலியின் உணர்வு மானின் உணர்வுக்கு அதிகரிக்கும் போது கணங்களுக்கு அதிபதி கணபதி. இதை அடக்கி தன் உணர்வின் தன்மை ஈர்த்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. இப்படித்தான் உடலின் வலிமை பெற்ற உணர்வை காட்டுவதற்காக விநாயகர் மனிதன் உடலில் விநாயகரை நாம் காட்டும் போது யானையின் சரசை பொருதி காட்டுகின்றார். ஆக உயிரினங்களிலேயே யானையின் உடல் மிகவும் வலிமை கொண்டது என்பதனை உணர்த்துவதற்காக அங்கே காட்டுகின்றார். நாம் ஒவ்வொரு உடலையும் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வை நுகர்ந்து நாம் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அது வாகனமாக அமைந்து அதை காட்டும் வலுகொண்ட உணர்வை சுவாசித்து அது கணங்களுக்கு அதிபதியாகி அந்த உணர்வுக்கொப்ப அதுக்குள் அடங்கி அதன் உணர்வின் தன்மை இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை நாம் அறிவதற்கு தான் உயிருக்கு பேர் ஆதி மூலம் என்று அதன் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அதை உருவாக்கியது என்ற நிலை உணர்த்துவதற்காக நாம் பல கோடி சரீரங்களில் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் நாம் உடலுக்குள் சேர்ப்பதே நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடல் விநாயகா. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று அது எல்லாம் கணங்களுக்கு ஈசனாக என்று உருவாக்கினார். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி சொல்லுங்கள். எத்தனை பேர் நம் உயிரை வணங்குகின்றோம் இல்லை? ஆகவே கணங்களுக்கெல்லாம் ஈசா கணிஷா என்று உயிரை வணங்கும்படி செய்கின்றன. நாம் சுவாசித்த உணர்வு அவ்வாழ்க்கையில் நடந்து இன்று இந்த வாழ்க்கையில் நாம் மூசிகா வாகனம் எந்த குணத்தை நுகர்கின்றோமோ அந்த வாழ்க்கையை நடத்துகின்றது. நாம் நுகர்ந்த உணர்வு உயிர் உடலான சிவமாக மாற்றுகின்றது. சிவத்துக்குள் இந்த வினை என்ற நிலையை வளர்ந்து விடுகின்றது. நாம் அந்த வினைக்கு நாயகனாக அது இயக்கத் தொடங்கியது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார்கள் ஞானிகள். ஆகவே தன்னில் தான் கண்டுணர்ந்த உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு இயக்க வேண்டும், அவர் அறுவடியில் நாம் மனிதன் எவ்வாறு இனி தரவியலான நிலைகள் அடைய வேண்டும், இந்த வாழ்க்கையை எவ்வாறு செவ்வனை செயல்படுத்த வேண்டும் என்பதனை தெளிவாக்குகின்றன.